நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சிங்கப்பூரில் வாழும் இந்திய வம்சாவளி கவிஞர் ஒருவர் KTM இக்பால் அவர்கள். சிங்கப்பூர் அரசு வழங்கும் உயரிய கலாச்சார பதக்கமான கலாச்சார விருதை கடந்த வாரம் KTM இக்பால் அவர்கள் சிங்கப்பூர் நாட்டு அதிபரின் கையால் பெற்றிருக்கிறார். இன்று அவரை சந்திக்கிறோம். வணக்கம் இக்பால் ஐயா. முதலில் எமது நேயர்களுக்காக இந்த கலாச்சார விருது பற்றி சற்று விரிவாக சொல்லுங்களேன்.
எனக்கு தந்தது அந்த இலக்கியத்தினுடைய ஆக உச்சகட்டமான விருது. சிங்கப்பூர்ல அது உச்சகட்டமான விருது. எழுத்தாளர்களோ அல்ல கலைஞர்கள் அவர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தணும். இது சிங்கப்பூரினுடைய நாட்டின் அதிபர் வந்து அவருடைய அதிபர் மாளிகை உங்களை கூப்பிட்டு தருகிறாரு. இந்த விருதுக்கு இதனை ஒட்டி வருகிற இன்னொரு ஆதாயம் என்னன்னா, அல்லது நன்மை என்னன்னா, நீங்கள் வந்து சிங்கப்பூர் வெள்ளி டாலர் 80,000 வெள்ளி வரையில அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய நூலு படைப்புகளை வெளியிடுவதற்கு அவர்கிட்ட இருந்து உதவி பெறலாம். அவர்கள் 80,000 வெள்ளி தருவார்கள். இதை எந்த குறிப்பிட்ட காலத்துக்கிடையில் நீங்க வாங்கி நூலை போடணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்ப அதனால அப்படி தர்றது இடமா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, இதுவரையே வந்த கவிதைகள்ல தேர்வு செய்து, எனக்கு பிடித்த கவிதைகளை தேர்வு செய்து ஒரு தொகுப்பு போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி வருகிற கவிதைகள்லையும் கூட பிற்பாடு அந்த தேர்வு செய்து வெளியிட்டதை ஆங்கிலத்துக்கு மாற்றணுங்கிற ஒரு யோசனையும் இருக்குது. அதாவது வந்து அவர்கள் தந்ததில் மிக முக்கியத்துவம் என்னங்கும் பொழுது, இந்த 80,000 வெள்ளி உங்களுக்கு வந்து உங்கள் நூல்களை வெளியிட அவர்கள் செய்கிற உதவி. அப்ப மற்றபடி அரசாங்கத்தின் அதிபரை உங்களை கூப்பிட்டு அதிபர் மாளிகைகளை தருவது இடமா, இது சிங்கப்பூர்ல உயர்ந்த விருதாக கருதப்படுகிறது.
சரி, இந்த விருது இலக்கியத்திற்காக எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஐயா? மற்றது எத்தனை இந்தியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுங்களேன்.
அதாவது வந்து இந்த கலாச்சார விருது என்ன சொல்லுவாங்கன்னா, வருஷ வருஷம் வந்து இலக்கியவாதிகளுக்கு கொடுப்பதில்லை. அதாவது வந்து இதை வந்து இதுவரையில கிட்டத்தட்ட 15 இந்தியர்களுக்கு கிடைச்சதா இருக்குது. இந்த இந்தியர்களுக்கு கிடைத்தவர்கள்லே வேறு கலைத்துறை இருக்கு இல்லையா, பாடகியா இருப்பாங்க அல்ல நடனமணிகளா இருப்பாங்க, இப்படி இசைத்துறை, இப்படி பல்வேறு பேருக்கு அவங்க கொடுக்கறாங்க. கட்டாயமாக இலக்கியத்தை கொடுக்கணுங்கிறது அல்ல. அப்புறம் அந்த இலக்கியம் எழுத்து சம்பந்தமாக கொடுத்தவர்கள் என்னையும் சேர்த்து ஒரு 6 சேரும்னு நினைக்கிறேன். ஒரு நினைவுக்கு சொல்றேன் கிட்டத்தட்ட. அதாவது வந்து மற்றவர்கள் வந்து எனக்கு இந்த விருது தரும்போது நாங்க போயிருந்தேன், ஒரு இந்திய அம்மையாரு என் பக்கத்துல வந்தாங்க. அவங்களுக்கு என்ன விட வயசு கூட இருக்கும், கிட்டத்தட்ட 76-77 வயசு இருக்கும். அவர்கள் சொன்னாங்க, இது வாங்கி நான் நீண்ட காலம் ஆகுதுன்னாங்க. உங்களை நான் இலக்கிய உலகத்திலே கேள்விப்படலையே, எப்படி நீங்க வாங்கினீங்கன்னு நகைச்சுவைக்காக. ஐயா நான் நடனமணின்னாங்க. இசைத்துறையை சேர்ந்தவர்கள், இசையில நல்ல பாண்டித்யம் பெற்றவர்கள், நடனமணிகள், அவர்களுக்கு பல்வேறு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த பட்டியல் என்கிட்ட இல்ல. ஆக இந்த இலக்கியம் மட்டும் இல்ல, இப்ப எனக்கு தந்தாங்கல்ல இந்த இலக்கியத்துக்கு வருது, அதே நேரத்துல இன்னும் 2 சீன கலைஞர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வந்து மேடை நாடக இயக்குனர், அவர் கிட்டத்தட்ட 70 நாடகங்களை மேடைக்கில இயக்கி நல்ல புதுமை செய்திருக்கிறாரு. இன்னொரு வந்து சித்தி, தண்ணியில போய் விழுந்து குளிக்கிறதுக்காக 5-6 பையனும் விழுகிற மாதிரி ஒரு அதையை செதுக்கியவர். அப்ப நீங்க இந்த வருஷமே பாத்தீங்கன்னா சிப்பிக்கு மேடை நாடகம், இன்னொன்னு வந்து இலக்கியம். அச்சமயங்கள்ல இலக்கியத்துக்கு இல்லாம போகலாம், இல்ல வேறு துறையை சேர்ந்த கலைகளுக்கு இல்லாமலும் போகலாம். ஒரு வருஷத்துல சமயங்கள்ல ஒண்ணு கொடுக்கலாம். தெரிவு செய்து அந்தந்த துறையில ரொம்ப சிறந்தவர்களாக இருந்து அவர்களுக்கு பட்டா அவர்கள் ஒரு பேனல் வச்சிருக்கிறாங்க, ஒரு தேர்வுக்குழு. அந்த தேர்வு குழுவில் உங்க இது நீங்க இதுவரையில பெற்ற விருதுகள், போக்குவரத்தோ, நீங்க என்னென்ன பணியாற்றிருக்கிறீங்க, எவ்வளவு காலம் ஆற்றுக்கிறீங்க, அனைத்தையும் கலந்து பேசி அதை செய்வார்கள். அப்புறம் இதுதான் நல்ல வரம். இந்தியர்கள்ல வந்து 15 பேர் பெற்றிருந்தாலும் எல்லாம் இலக்கியம் சார்ந்தவர்கள் அல்ல. நடனம், இசை இப்படிப்பட்டவர்கள்லாம் அதுல அடங்கும். அவர்களுடைய பட்டியல் என்ற இல்ல.
சிங்கப்பூர் அதிபரை சந்தித்த அந்த அனுபவத்தை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
ஓ, அதாவது வந்து முதல்வர் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவம். அவரும் அவர் மனைவியும் அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு பரிசு பெற்றவர்களுடைய படைப்புகளை பற்றி முதல்ல வந்து ஒரு ஒலி காட்சி செய்தாங்க. முதல்ல என்னை பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க, சில என்னுடைய கவிதைகளை படிக்க சொல்லி. அதை வந்து நம்ம அதிபரும் அவருடைய மனைவியும் சில கலாச்சார மந்திரி மற்ற பெரியவர்கள் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சியில போய் அந்த அதிபர்த்த பரிசையெல்லாம் வாங்கி கொண்டு அவரும் வந்து நான் பரிசு வாங்க முடியும்னு சொன்னாரு. அந்த கவிதை கேட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னாரு. பிற்பாடு கீழே வந்தேன். கீழே வந்த உடனே அவருடைய இல்லத்தரசி மனைவி இவங்க அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தண்ணீர் கவிதையையும் அந்த ராபின்சன் சாலைக்கு குழந்தைகள் இருக்குல்ல, இந்த இதுல 1-2 வரி போட்டாங்க. அந்த அதிபருடைய மனைவி சொல்றாங்க, அந்த தண்ணீர் கவிதையும் அந்த கவிதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, மொழி விருப்பு வேணுமேனாக்கா அவன் அங்க நின்று நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர்கள் கவிதையை ரசித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட பேசிட்டு வந்தேன். அதுதான் அதிபர் ஓதது இடமா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல அவர் பரிசளிப்பு தந்து முடிச்சுட்டு போகணும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விருந்து நம்ம அந்த நடனம் நாட்டியம் அது இதுன்னு வேற எதுவும் வச்சல அவங்க. இந்த 3 பேர் சம்பந்தப்பட்ட வீடியோவை காட்டினாங்க. முதல்ல அவங்க ஒளிப்பதிவு செய்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன வந்து என்னுடைய கவிதைகள் அந்த கவிதைக்கு தகுந்த மாதிரி சில காட்சிகளை படம் எடுத்து வச்சிருந்தாங்க. என்ன அங்கங்க சில வரிகள் வாசிக்க சொல்லியிருந்தாங்க. இவங்களை அங்க அதிபருக்கும் மற்றவருக்கும் திரையில போட்டு காட்டினாங்க. இதுதான் அதுல விசேஷமா சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. வேற ஒண்ணு இல்லை.
ஐயா உங்களுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்களேன்.
பிறந்தது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கடைநல்லூர்ங்கிற ஊரு. குற்றாலத்துக்கு 10 மைல் தள்ளி கடைநல்லூர்ல 1940 பிறந்தேன். அப்புறம் எனக்கு 11 வயதாக இருக்கும் போது 1951 நானும் சாப்பிடாத சிங்கப்பூருக்கு வந்தோம். நாங்க 2 பேருமே மட்டும் வந்தோம். காரணம் வந்து ஊர்ல என்னுடைய தாயாரு என்னுடைய இளைய தம்பி 3 வாரம் தவறி போயிட்டாங்க. ஆமா, பல்வித நோய்கள் காரணமாக. நம்ம இந்தியாவில தான் சுகாதாரம் தெரியுமா உங்களுக்கு? சரி, அதை பேச வேண்டியது இல்லை. அவங்க 3 பேரும் தவறி போனது இல்லாம தந்தைக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து தொடர்ந்து வீட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துல இப்படி ஒரு 4 மரணங்கள். அப்போ சரி இதை விட்டு தப்பிச்சு போயிருவோம்னு தான் நாங்கள் முதல்ல சிங்கப்பூருக்கு வந்தது. 1951 சிங்கப்பூருக்கு வந்தேன். வந்து ஒரு கொஞ்ச காலமாக ஒரு இங்கே உள்ள ஒரு ஆரம்ப தமிழ் பள்ளியில் ஒரு 2வது வகுப்பில் ஒரு 2-3 மாசம் படிச்சு பிற்பாடு வேலைக்கு போயிட்டேன். குடும்ப சூழல் எப்படி ஏன்னு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் எல்லாம் இருந்து போய் ஒரு ஆஃபீஸில் வந்து சும்மா மெசஞ்சராக வேலை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து நாங்கள் 2 பேருமே இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக கடைகளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நானும் தாப்பினாரும் ஊர்லேருந்து தாயாரு இப்போ எல்லாரும் இறந்து போயிட்டாங்களே. அப்புறம் வந்து தாப்பினார் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க 1962. ஒரு வயசு கொஞ்சம் சொச்சம் இருக்கும். பிற்பாடு எனக்கு முதல் பையன் பிறந்து 63 என்னுடைய முதல் ஆண்மகன் பிறக்கிறான். அந்த பிறந்த பிற்பாடு சிங்கப்பூர் அரசு ஒன்று செய்திருந்தது, முதியோர் கல்வி திட்டம் இரவில் பயில்வதற்காக. இப்போ அதில் போய் படித்தேன். அப்போ இப்போ படித்து என்னுடைய வேலையும் மாற்றிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. ஆனால் அந்த கவிதை எழுதுகிற வேலையை நான் கிட்டத்தட்ட 1957 செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து அந்த தமிழ் கவிதைக்கு வந்து இந்த மரபு கவிதைங்க போது அதுக்குண்டு ஒரு இலக்கணம் உண்டு இல்லைங்க, அது தெரியாமலே எழுதி கொண்டு வந்தோம். பிற்பாடு வந்து இங்கே உள்ள தமிழ் முரசில் வெண்பா போட்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம தமிழ் இலக்கணத்தில் கவிதை இலக்கணத்திலே வெண்பா இலக்கணம் கொஞ்சம் சிக்கலானது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறந்துடும். அந்த வெண்பா இலக்கண போட்டி நடத்துறாங்க. அவர்கள் சில விளக்கம் எழுதியிருந்தாங்க, அதை படிச்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கு வந்து இந்த மரபு கவிதை பற்றி இலக்கணம் படிப்பதற்கு துணை செய்தது. பிற்பாடு நிறைய மரபு கவிதைகள் எழுதினேன். அப்புறம் 84 வந்து புது கவிதையும் எழுத ஆரம்பிச்சேன். இப்போ 2 எழுதுறேன். என்ன 2 எழுத முடியும்?
உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் ஐயா?
ஆமா சார், எனக்கு 5 பையன்கள் இருக்கிறார்கள், 4 பேரன்கள் இருக்கிறார்கள்.
அவர்களில் யாராவது கவிதை எழுதுகிறார்களா?
இல்லை. அம்மையில இந்த விருது பெற்ற உடனே அதை வந்து இங்க உள்ள தொலைக்காட்சியில் ஒளிபரப்புனாங்க. அப்புறம் 2வது பிரைமரி 2 படிக்கிற என்னுடைய பேரன் என்ன வந்து வெள்ளிக்கிழமை நேற்று பார்க்க வந்தான். பார்க்க வரும்பொழுது கையில வந்து ஒரு எக்ஸசைஸ் புக்கை தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு வந்து திறந்து என்ன காசுனான். அதுல அவன் என்ன கூப்பிடுறது வந்து தாப்பான்னு கூப்பிடுவான், தாத்தான்னு கூப்பிட மாட்டான். தப்பா, நான் ஒரு பாட்டு எழுதுனேன்ட்டு நான் உங்களை டிவியில பாத்துக்க எனக்கு பெருமையா இருக்குது, நானும் உங்களை போல பாட்டு எழுத போறேன். அவனுக்கு தெரிஞ்ச தமிழ்ல 5-6 வரியும் இருக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர்கள் மற்ற பேர்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை.
அந்த குழந்தையை ஊக்கப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம்.
செய்யலாம். இந்த தமிழில் அது வந்து உங்களோட பிரச்சனைலாம் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, தமிழ் ஆர்வம் இருந்து எனக்கு வந்து நான் அந்த ஆங்கில கல்விக்கெல்லாம் போவதற்கு முன்னால கவிதைகள் எழுதுறேன், ரேடியோவுக்கு நாடகங்கள் எழுதுறேன், சிறுகதைகள் எழுதுறேன். அப்போ வந்து தமிழ் வந்து தமிழ் நம்ம உணர்வோட சம்மந்தப்பட்டது, அதனால வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணலை. பிற்பாடு வந்து இரவு பள்ளிக்கூடம் முடிச்சதோட விருந்து நம்ம உடனே கவிதை திரும்பிட்டேன். அதை வந்து மேற்கொண்டு ஒரு டிகிரி படிப்பு படிக்கணுங்கிற ஞாபகத்தை கெடுத்ததே இந்த எழுத்து ஆர்வம் தான். இது வந்து நிதர்சனம் வாழ்க்கை.
நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது சிங்கப்பூரின் அதியுயர் கலாச்சார விருதை பெற்றிருக்கும் கவிஞர் KTM இக்பால் அவருடன் ஒரு நேர்காணல். நூல் வடிவிலே உங்களுடைய கவிதைகள் மட்டும்தான் கிடைக்கின்றன? நீங்கள் கவிதைகள் மட்டும்தான் எழுதுகிறீர்களா?
இல்ல, சிறுகதைகளும் எழுதியிருக்கிறேன், சில இலக்கிய கட்டுரைகளை வானொலி எழுதி படிச்சிருக்கிறேன், சில நாடகங்களும் எழுதி கொடுத்துருக்கிறேன். இந்த ஏதேனும் விசேஷ நாட்கள் வரும்பொழுது, இப்போ எங்களுடைய ஹஜ் பெருநாளோ நோன்பு பெருநாளோ வரும்பொழுது ஏதேனும் இஸ்லாமிய நாடகங்கள் எழுதி கேட்டிருக்கிறார்கள், அதுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆங்கில கவிதையை பார்த்தேன். அதை எழுதியவர் யாருங்கிற ஞாபகம் இல்லை. பிற்பாடு அதை வந்து நாடகம் வடிவமாக்கி இப்படி சில எனக்கு பிடிச்ச என் சொந்த நாடகங்கள் அந்த கவிதையை நாடகமாக்கி நான் கையில கொடுத்தேன். ஒரு ஆங்கில புத்தகம் உண்டு, Anthology of Longer Poems. அதுல வந்து இந்த ஒரு பேர்ஷிய பாரசீக கதையை ஒருவர் ஒரு ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு பக்கங்கள்ல எழுதியிருந்தாரு. அந்த கதை வடிவம் எனக்கு பிடிச்சிருந்தது. பிற்பட அதை என்ன பண்ணேன்னா, அதை நாடகம் ஆக்கிடலாமேனு சொல்லி அதை நாடகமாக்கி ஒரு அரை மணி நேரமா ஆடை கொடுத்தேன். இப்படி அங்கங்க விசேஷ நாட்களுக்கு சில நாடகங்கள் எழுதுவது அல்ல ஏதேன்னு ஒரு 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 அருமையான சம்பவம். அந்த 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 கவிதை ரொம்ப அற்புதமான கவிதை, அதை எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து சிறுகதைகள் சில எழுதியிருக்கிறேன்.
நீங்கள் எழுதிய முதல் கவிதை என்ன என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஐயா?
இல்ல சார், எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா வரும்போது எழுத தூங்கும்போது பல கவிதைகள் குப்பத்தம்புக்குத்தான் போகும். முதல் இல்லீங்களா, அதுதான் உண்மை. அந்த முதல் கவிதை வந்து 57 வந்து எந்த கவிதைங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது சில பத்திரிகைகள்ல வெளியா வச்சு மலையா நண்பன் சிங்கப்பூர்ல ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து தமிழ் முரசிலையும் வந்து இந்த மாணவர் மணிமன்ற மலர்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாணவர்களுக்காக, அதுலயும் ஒண்ணு வந்தது எனக்கு. அதே போல வேற சில இங்க உள்ளூர்ல வந்து இந்த மாத சஞ்சிகைகள் வந்துகிட்டு இருந்துச்சு, அவற்றுக்கும் அனுப்புவேன். இதுல எது வந்ததுன்னு தெரியல, அவை எதுவுமே என் கையிலும் இல்லை. அதெல்லாம் எனக்கு வந்து அதுல துல்லியமாக சொல்ல முடியல முதல் கவிதை எதுன்ட்டு.
அந்த காலகட்டத்திலே நீங்கள் எழுதிய கவிதைகள் எதை பற்றியதாக இருந்தது என்பது ஞாபகம் இருக்கிறதா ஐயா? அதாவது வாழ்க்கையின் விழுமியங்கள் பற்றியதா, காதலை பற்றியதா, அல்லது?
என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு 1975 போட்டேன். வெளிவந்த கவிதைகளை எல்லாம் சேர்த்து தொகுத்து ஒரு தொகுப்பாக இதய மலர்கள்ங்கிறத வந்து 1975 வெளியிட்டேன். அதை பார்க்கும் பொழுது எல்லாமே கலவையா இருக்குது. சமூகம் பற்றி இருக்குது, காதல் பற்றி இருக்கு, இயற்கை பற்றி இருக்குது. அது என்னுடைய முதல் தொகுப்பு. அது வந்து நான் எல்லாத்தையுமே வந்து தொட்டு எழுதியிருக்கிற மாதிரி படுகிறது. அதோட வந்து இந்த முரசுல வந்து 1960களின் துவக்கத்துல வந்து வெண்பா போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வெண்பா போட்டியில கொடுக்குற அந்த தலைப்புகள் கூட முதல் தலைப்பு அதுல என்ன கொடுத்தாங்கன்னா, செங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பல்வேறு விதமான தலைப்பு, இன்னுமா தூக்கம் எழு அப்படிம்பாங்க, செடி கொடுப்பது, நான்கு வரிகள் உண்டும் இல்லையா வெண்பாவுக்கு, அதுக்கு கடைசி வரியை கொடுத்து மேல உள்ளதை நம்ம பூர்த்தி பண்ண சொல்லுவது. தற்செயலாக அந்த முதல் என்னுடைய தொகுப்பு எடுத்து புரட்டும் பொழுதே நான் எல்லாத்தையும் பத்தி தொட்டு எழுதியிருக்கிற மாதிரி படுது. காதல், இயற்கை, அப்புறம் சமூகம், இந்த மூன்றையும் பத்தி எழுதியிருக்கிறதாக எனக்கு அதுல படுது.
ஆரம்பத்தில் உங்களை கவிதை எழுத தூண்டியது யார் அல்லது எது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்?
அதாவது எழுத தூண்டியது சார், முதல்ல வந்து நான் முதல்ல உங்கள்ட்ட இந்த மலைய நண்பன் ஒரு பத்திரிகை பேரை சொன்னேன். அதுல வந்து மதிதாசன்கிறவர் அவருடைய கவிதைகள் அதுல அடிக்கடி இடம்பெறும், வாரந்தோறும். அவர் அந்த மலைய நண்பன்லயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் பெயர் மதிதாசன், புனை பேர், அவருடைய சொந்த பேரு அப்துல் ரஹீம். அந்த மதிதாசன்கிற பேர்ல சின்ன சின்ன கவிதைகளாக எழுதி கொண்டிருப்பார். இன்றும் எனக்கு அதை படிச்ச ஞாபகம் இருக்குது.
ஓஹோ, அந்த ஹைகூ மாதிரியா?
இல்ல இல்ல, அந்த காலத்துல ஹைகூ பத்தி எதுவும் கேள்விப்படும், சும்மா நாலு வரி கவிதைகள்லாம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், அந்த நேரத்தில் உள்ள இந்த சிங்கப்பூர் சங்கங்கள் அது இதுவள பத்தி எல்லாம் அவர் கொஞ்சம் இடிச்சு எழுதுறதுன்னா, அந்த வரி நாலு வரி எப்படி இருக்கும்னா, கூப்பாடு கோட்டு கூடி கலையும் சாப்பாட்டு சங்கங்கள் சாந்துக்கேன் தெருத்தோறும்னு எழுதுவாரு.
அது இப்ப கூட இருக்கே,
இப்பவும் இருக்கு இல்ல? இப்ப இது வந்து பாருங்க, இது அவர் வந்து 56 நான் படிச்ச ஞாபகம். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன இது கொடுப்பொழுது உங்களுக்கு படிச்ச உடனே உங்களுக்கு மைண்ட்ல போய் ஒட்டிக்கிட்டு, இப்ப எனக்கு 60 மேல என் மைண்ட்ல ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, சிந்தனையில இருக்குது. அவருடைய கவிதைகளை பார்த்தா எனக்கு அது ஆர்வம் வந்தது.
நீங்கள் எழுதிய கவிதைகளிலே உங்கள் தலையை மிகவும் குழப்பியதாக, மிகவும் சிக்கலான கவிதை என்றால் எதை சொல்வீர்கள்?
அதிகமாக தலையை குழப்பி கொண்டா?
ஆமா.
அதாவது வந்து அதாவது அதிகமாக எதுக்கும் தலை குழப்பினா நான் கவிதைகள் அதை பத்தி எழுத மாட்டேன். தலை அதிகம் குழப்புகிறத பத்தி எனக்கு வந்து அந்த இந்த கவிதையை நான் தொடமாட்டேன். இயல்பாக வந்து எதேன்னு ஒரு ஒரு சம்பவமோ நிகழ்ச்சியோ பாக்குறது எதேன்னு உங்களுக்கு வந்து குத்துவது போல இருந்ததுன்னா இயல்பாகவே சும்மா இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்துடும். அப்படி உள்ள அனுபவம் எனக்கு அண்மையில் நிகழ்ந்தது. எப்படின்னா, அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு சிங்கப்பூர்ல ரோபின்சன் சாலைன்னு ஒரு இடம் இருக்குது, அதுலதான் நான் அன்றாடம் வந்து என்னுடைய பெரும்பகுதி வந்து வேலைக்கு இங்க இருந்து என்னுடைய பணிமனைக்கு நான் செல்றது வழக்கம். போய் இப்போ 50 ஆகி அதன் பிற்பாடு 55 ஆகி அதுல இருந்து நான் ஓய்வு பெற்றுட்டு ஒரு நாள் வந்து அதே சாலையில நான் மீண்டும் நடக்கிறேன். ஆனா வந்து 50 முன்னால் நடந்தனே, அப்ப இருந்த கட்டடங்கள் அங்க எதுவுமே இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டடமா இருக்கும், மாடி ரெண்டு மாடி பழைய கட்டடங்கள். இப்ப அது எல்லாமே போய் எல்லாமே வந்து 20 இப்ப 30 இருக்குது அந்த கட்டடம் அதே ரோட்ல. அப்ப நான் போய்கிட்டு இருக்க பொழுது இயல்பாக எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம்னா, அடடா பழைய சிங்கப்பூர் தொலைஞ்சு போச்சேன்ட்டு மனதுல ஒரு வருத்தம். ஏன்னா அந்த கால காட்சி இல்லையேன்ட்டு. ஏன்னா இப்ப நான் வந்து இது நடந்தது வந்து 72 வயசுலயோ எப்பமோ எனக்கு நடந்தது. அப்படி நடந்து நான் வருத்தப்பட்டு கொண்டே போகும் பொழுது என்னுடைய பேரை சொல்லி ஒருவன் அழைக்கிறத கேட்டு திரும்பினேன் பின்னால. இக்பால் அப்படின்னு சத்தம் கொடுத்தாரு. திரும்பி பாக்குறேன், உண்மையிலே வந்து இந்த ஆளை நான் பார்த்து 50 முன்னால பார்த்தது. அதே வந்து அந்த அந்த ரோபின்சன் ரோடு அதுக்கு பக்கத்தில் உள்ள டெலிகாயிரிட்டு அந்த வட்டாரத்தில் உள்ள ஆளு ஒரு பழைய சைக்கிள் ஓடிட்டு வந்தவர் எப்படியோ என் மண்டையோ ஏதோ ஒரு அடையாளம் கண்டோ அல்லது பத்திரிகையில் என் படம் போட்டுப்பாங்கல்ல அந்த சைக்கிள்ல வந்தவர் இக்பால் சத்தம் கொடுத்தோட திரும்பி பார்த்தேன். எனக்கு பழைய சிங்கப்பூரை பாக்குறது மாதிரி இருந்துச்சு. முதல்ல நான் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சிங்கப்பூர் இருக்குல்ல அது மனிதர்கள் வடிவில் இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் இப்ப அண்மையில் என்ன பண்ணாங்கன்னா இந்த 50வது நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து 50 பேர்கள்ட்ட கவிதை வாங்கி நாங்க சிங்கப்பூர் பத்தி எழுதின கவிதையை தொகுக்க போறோம். நாங்க இந்த சம்பவத்தை நான் கவிதை எனக்கு மனதை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப இவங்க கேட்டதுக்கு அதுக்கு எனக்கு பொருத்தம் இருந்து எழுதி கையில கொடுத்துட்டேன். அதாவது வந்து உண்மையிலேயே வருத்தப்பட்டு போன என்னடா இது எங்க பார்த்தாலும் புதிய ஆளுவோ அது இது புதிய கட்டடங்கள் அந்த பழைய இது வந்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த பழைய இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புல்லத்தன் பில்டிங்ல 2வது மாடியில் நான் வேலை செய்தேன். அது வந்து என்னுடைய 14வது வயசுல நாங்க வேலை சேர்றேன். அப்ப நான் நடந்து போகும்பொழுது நான் இருந்தது வந்து தஞ்சம்பகார் வட்டாரம் வந்து ரோபின்சன் ரோட்டுக்கு வந்து நானும் இன்னொரு நண்பர் மூர்த்திங்கிறவர் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே போவோம். அரக்கால் சில்வார் தான் அப்ப போட்டிருப்பேன். ஏன்னா 14 வயசானேன். அப்ப அங்க போய் வந்து எனக்கு ஆபீஸ் ஸ்டியூன் வேலை தான் வேலைக்கே எடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா வந்து எனக்கு 13.5 வயசு ஒன்னு நான் வேலையை சேர்க்க மாட்டேன்ட்டு என்னுடைய முதலாளி சொல்லிட்டாரு. சைல்டு லேபர் ஆயிரும். அப்புறம் வந்து என்ன பண்ணாரு உனக்கு மாசம் 60 வழி தந்துடுறேன் நான் உன் பேரை பதிவு பண்ண மாட்டேன் பிற்பாடு சாதிக்கிறேன். அது பழைய கதை. புல்லத்தன் பில்டிங்க்கு நடந்து போறது ரோபின்சன் ரோடு தான் எனக்கு. அப்புறம் வந்து என்னோட தினேசரி ஓயாம வந்து என்னோட வேலைக்கு தஞ்சம்பகர்ல இருந்து வருகிற மூர்த்தி தவறி போயிட்டாரு. அப்புறம் மூர்த்தி இறந்த பிற்பாடு அந்த ரோபின்சன் ரோட்ல நடந்துகிட்டு போது எனக்கு மூர்த்தி ஞாபகம் அந்த பழைய கட்டடங்கள் நாங்க தெரிச்சிட்டு போறது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆஹா நம்ம மூர்த்தியும் போயிட்டாரு. இந்த சாலையில ஓடிக்கிட்டு இருந்த கார்ல பயணம் செய்தவனும் வேற உலகத்துக்கு பயணம் ஆயிட்டாங்க. கட்டடங்களும் சின்னதா இருக்கேன்னு வருந்திட்டே போயிட்டு இருக்கும்போதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த 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 வட்டாரத்துல தெலகாரி ஸ்ட்ரீட்ல உள்ள ஆளு என்ன பார்த்து கூப்பிட்டுட்டாரு. கூப்பிட்டு அவர் திரும்பி பார்த்த விட எனக்கு வந்து பழைய சிங்கப்பூர் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த அனுபவம்.
அது இந்த 50 on 50 என்ற கவிதை நூலில் இடம்பெற்றிருக்கதாய
50 பத்தி 50 பேர் 50 கவிஞர்களுடைய பாடல்கள் இருக்கும் அதுல. அதுல நானும் ஆயின ஒரு ஒரு அசோசியேட் எடிட்டர் அதுல பார்த்தோம். அந்த இந்த அவங்க கேட்கறதுக்கும் இந்த சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு பிற்பாடும் எனக்கு அது பொருத்தம் இருந்தது எழுதி கொடுத்தேன்.
அப்போ இயல்பாக வந்தால்தான் நீங்கள் எழுதுவீர்கள்.
அதாவது வந்து அந்த யாரையும் பார்த்துக்கிட்டு அந்த பாணி இந்த பாணி புரட்சி ரொம்ப பேருக்கு அறிவுரை சொல்ற விவகாரம் எல்லாம் இல்லை. எனக்கு வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து சும்மா நிறைய அறிவுரைகள் சொல்லணும் போக்குவரத்துங்கிறதெல்லாம் இல்லை. பொதுவாக நல்ல கவிதைகளை மென்மையான கவிதைகளை படிச்சுக்கிட்டு அந்த இலக்கிய ஈடுபாடு இருந்தாலே உங்களுக்கு மனம் மென்மையாயிரும்னு என்னோட நம்பிக்கை. மிகச்சிறந்த கவிதைகளையே நல்ல கவிதைகளை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அதே உங்களை வந்து நல்ல இசையும் அருமையான கவிதைகளும் மென்மையான கவிதைகளுமே ஒரு மனிதன் வந்து ஒரு ஒழுங்கு பண்ணிடும். அவன் வலியுறுத்தி வலியுறுத்தி நீ அப்படி நடைபடி நடன்னு சொல்றதுல எனக்கு அவ்வளவு பிரியம் கிடையாது.
நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது சிங்கப்பூரின் அதியுயர் கலாச்சார விருதை பெற்றிருக்கும் கவிஞர் KTM இக்பால் அவருடன் ஒரு நேர்காணல். சரி, அடுத்ததாக நீங்கள் எழுதியிருக்கின்ற சிறுவர் பாடல்கள் பற்றி பேசுவோம்.
இந்த இந்த முதல்ல வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 200 பாடல்கள். அதுல முதல் பதிப்புல வந்து ஒரு 54 கவிதைகளை போட்டேன். அந்த 54 கவிதைகளை போட்டது 84 வந்துச்சு. இப்ப அதே 30 வருஷம் ஆயிடுச்சுல. ஒரு கவிதையை உங்களுக்கு படிக்கிறேன். அது இந்த குழந்தைகளுக்கு எழுதுன்றது ரொம்ப ரொம்ப எளிதா இருக்கும். ஒரு அன்னைன்னு ஒரு கவிதை இருக்கு, தெரிந்து கொள்ளணும்னு ஒரு கவிதை இருக்குது, படின்னு கவிதை இருக்கு. அன்னைங்கிறது தாயை பற்றி எழுதுனது. கண்ணை போல என்னையே காத்து வளர்க்கும் அன்னையே, உன்னை போல உலகிலே உதவும் பேர்கள் இல்லையே, எனக்கு துன்பம் என்றிடில் இதயம் மிகவும் வாடுவாய், எனது மகிழ்ச்சி ஒன்றையே இரவும் பகலும் நாடுவாய், புவியில் எனது பிழையெல்லாம் பொறுமையோடு தாங்குவாய், உனது பெருமை அனைத்தையும் உரைக்க வார்த்தை இல்லையே.
இது அந்த பாடி பழகுவோம் என்ற தொகுதியில இடம்பெற்றிருக்குது.
பாடி பழகும் நிகழ்ச்சியில முதல்ல போட்ட தொகுப்புல இது முதல் பாடலா இருக்குது.
இந்த பாடல்கள் ஏதாவது இசையுடன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
அத வந்து ஒரு ஒரு யசோதா சோமசுந்தரங்கிற பக்கம் ஏன்னா இந்த புத்தகத்திலே அவங்க பேரு எந்த பிள்ளைகள் எல்லாம் பாட்ட படிச்சதுன்னு போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து இதுல என்ன ஒரு எனக்கு இந்த சிறுவர் நூல் ரொம்ப மகிழ்ச்சியை தந்ததுன்னா நான் எங்கேயும் போய் இலக்கிய நிகழ்ச்சி கலந்துக்கிறேன்ல, கலந்துட்டு வரும்பொழுது யாரேன்னு ஒரு பெண் வந்து வணக்கம் சாருங்க, வணக்கம்மா என்ன நீ யாருமா அப்படிங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும்பொழுது 10 வயசுல உங்க பாட்டை வந்து ரேடியோல போய் படிச்சிருக்கேன் சார் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 35 வருஷம் கிடைச்சி அது உங்களுக்கு 40 வயசு 45 வயசு 50 வயசு இருக்கும். அப்ப அந்த சொல்லும்பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி. அதுல உள்ள பேர்கள் எல்லாம் அந்த நூல்ல போட்டிருக்காங்க. ஒரு 16 பேர் படிச்சிருக்கிறாங்க. இசையமைச்சவங்க பாடின பிள்ளைகள் எனக்கு யாருமே வந்து படையாளம் தெரியல. இந்த இசையை என்ன மறந்து போச்சு. முதல்ல டேப்புல நான் ஒலிப்பதிவு செய்து வச்சிருந்தேன் அனைத்தையும். அந்த டேப்புகளே வந்து வீணா போச்சு.
சிறுவர்கள் தமிழில் பாடுவது பற்றி பேசணும் ஐயா. நான் ஆஸ்திரேலியாவிலும் அவதானிக்கிறேன். சிங்கப்பூர் வந்தபோது என்னுடைய நண்பர்களின் குழந்தைகளிடமும் அவதானித்திருக்கிறேன். அவர்கள் சிறு வயதில், இள வயதில் தமிழில் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு வயது வந்த பின்னர் தங்களுக்குள் ஆங்கிலத்திலோ அல்லது அவர்கள் இருக்கின்ற நாட்டின் மொழியிலே தான் பேசுகிறார்கள்.
ஆமா, அந்த ஆங்கிலத்திலாம் பேசுறாங்க. நான் என்ன, என்னுடைய சொந்த நினைப்பு என்னன்னா, இது நிரந்தரம் அல்ல. அதாவது வந்து சிங்கப்பூர்ல இன்னும் ஒரு சிறிய தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும். அநேகமா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சிங்கப்பூரில் வந்து முதல் முதல் நூல் வந்த ஆண்டு வந்து 1870. அந்த நூல் விட கவிதை நூல் கிட்டத்தட்ட 143 வருஷங்கள் ஆகுது. 140 வருஷங்களுக்கு முன்னால சிங்கப்பூர்ல வந்து வாசகர் ஓட்டம் குறைவு தானே, சங்கியவாதிகளும் குறைவா தானே இருப்பாங்க. அப்போ நீங்க 140 முன்னால் உள்ள சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா அப்பவுமே ஒருவர் வந்து கவிதை நூலை அடிச்சு, அந்த கவிதை நூலுடைய பேரு முனாஜாத்து திரட்டு. ஒரு இஸ்லாமியர் அப்துல் காதர்ங்கிறவர் போட்டிருக்கிறாரு, தமிழ்ல போட்டு இங்க சிங்கப்பூர்லயே அச்சடிக்கப்பட்டு அவர் விற்பனை செய்திருக்கிறார்னு வைங்களேன். அந்த முனாஜாத்து என்பது வந்து அரபி சொல்லு. அந்த காலத்துல இந்த அரபி சமஸ்கிருதம் கலந்து எழுதுறது போல அப்படி போட்டுக்கிறாரு. முனாஜாத்துன்னா பிரார்த்தனைகள்னு வச்சுக்கிட்டீங்களேன், பிரார்த்தனைகளின் திரட்டு. இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 140 வருஷங்களுக்கு முன்னால மிக குறைந்த தமிழர்கள் இருந்த இடத்துல மிக குறைந்த இலக்கிய ரசிகர்கள் இருந்த பகுதியிலே அவர் அடிச்சு போட்டுக்கிறாரு. 140 வருஷம் எழுத்து வந்திருக்கமல்ல. இப்ப வந்து அரசாங்க பள்ளிகள்ல தமிழ்ல நீங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வானொலி இருக்கு, தொலைக்காட்சி இருக்குது, இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்குது. இந்த பையன்கள் பேசவில்லைனாலும் அது காலப்படியில மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது தமிழை படித்துக் கொள்வது இப்ப உள்ள மாணவர்கள்ட்ட கொஞ்சம் அந்த அவர்களுக்குள்ள அந்த சூழல் போக்குவரத்து இருக்கலாம். அவர்கள் பேசுவார்கள், தமிழ் இங்கு நிலையாக இருக்கும், தமிழ் வளரும்னு நான் நம்புறேன்.
உங்களுடைய எழுத்து கலைக்கு, கவிதைக்கு உங்கள் துணைவியாரின் துணை எப்படி இருக்கிறது?
அவர்கள் வந்து என்னுடைய முதல் வாசகி அவங்க தான். எந்த கவிதையை எழுதி முடிச்சதுமே நான் அவங்கள்ட்ட தான் வாசி காட்டுறேன். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கனவு எழுதிட்டாருன்னா ஆகா அவங்க சொல்றதில்லை. சமயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அவ்வளவு நல்ல இல்லையாங்க. சமயங்கள்ல சொல்ல வார்த்தை என்னன்னா, இப்படி யாருமே எழுத முடியாதுங்க. ஓவர் ஸ்டேட்மெண்ட் தான், அப்படி யாருமே எழுத முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவங்க மனதுக்கு பட்டதே உடனடியாக சொல்லிடுவாங்க, இது நல்ல இல்ல, ஓ இது ரொம்ப நல்ல இருக்குதே, இப்படி யாரும் எழுத முடியாதுங்கிறவங்க. ஆக வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் அவங்க வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால காலமாயிட்டாங்க.
ஓ, மன்னிக்கணும்.
ஆமா, காலமாயிட்டாங்க. அதாவது வந்து எந்த கவிதைகளை, என்னுடைய பெரும்பகுதி 100-90 கவிதைகளை அவங்களோட வாய்ச்சி காட்டுறது நான் வெளியாடுவேன். தமிழ்ல வந்து அந்த கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து அவ்வளவு பெரிய அறிவு கிடையாது, ஆனா எழுத படிக்க தெரியும். அவர்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காண்டிய சொற்களை ரொம்ப எளிமைப்படுத்திடுவேன். அப்ப தானே உங்களுக்கு வெளியே வாசகத்து போகும்போது எல்லாரும் விசாரணம் இல்ல. சமயங்கள்ல நான் கொஞ்சம் மறைமுகமாக வேறு சில குறியீடுகள் படிமங்கள் வைத்து சொல்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றீங்கன்னுவாங்க. அப்ப அது கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு புரிஞ்சு போகும். அவர்கள் எனக்கு துணையாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட 48 வருடம் கவிதைகளுக்கும்.
பெற்ற குழந்தைகளில் எந்த குழந்தை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கேட்பது சரியில்லைத்தான். இருந்தாலும் நீங்கள் எழுதிய கவிதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை ஒன்றை நமக்கு படித்து காட்டுங்களேன்.
இந்த கவிதை வந்து நான் ஒரு கவிதை எடுத்து வச்சிருக்கிறேன், அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1991 வந்து இது தமிழ் முரசுக்காண்டி நான் எழுதினேன். அந்த தண்ணீர்ங்கிற கவிதை நான் உங்களுக்கு வாசிச்சுமா?
ஆ, இந்த கவிதை தான் உங்களுடைய சப்வே அல்லது தொடர் ஊதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறேன், அதுதானா?
அதாவது வந்து சிங்கப்பூர்ல வந்து MRT வண்டிகள்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து வெவ்வேறு ஊர்ல வேற வேறு டியூப்லாம் சொல்றாங்க. இங்க MRTன்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து பூமிக்கு அடியிலையும் அது சில இடங்கள்ல மேலையும் போகுது தரையில. மேஸ் ரேபிட் டிரான்சிட் அப்படிங்கறது பொருள், இது டிரான்ஸ்போர்ட். இங்க உள்ள தேசிய கலைகள் மன்றம் அதை எடுத்து வச்சாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட 70 வண்டிகள் ஓடிட்டு இருக்கு. 70 வண்டிகள்லயும் ஆங்கிலமும் தமிழ் மொழிபெயர்ப்பும் வச்சாங்க. அது ஆங்கிலத்திலையும் அதை மொழிபெயர்ப்பு வச்சாங்க. பிற்பாடு என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மன் கலாச்சார நிறுவன கொத்தேன் அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த Expo 2000 இதை கொண்டு போய் நாங்க காட்சிக்கு வைக்க போறோம் அந்த தமிழையும் ஆங்கிலத்திலையும் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் ஜெர்மன் மொழியிலையும் மொழிபெயர்த்து Expo 2000 வச்சாங்க. இது அதை பத்தி ஒரு சிறு ஒரு அறிமுகம். இப்ப நான் வந்து உங்களுக்கு வாய்ச்சிக்குமா? ஆமா, தலைப்பு வந்து தண்ணீர். வெயிலின் வாய் உன்னை விழுங்கி விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தேன், மழையாக நீ மண்ணுக்கு திரும்பும் வரை. கடலுக்குள் ஆராய் கலந்து நீ கலங்கப்பட்டு விட்டதாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், ஓரக்கரையில் நீ ஊற்றாக சுரக்கும் வரை. இறங்கி வர மட்டுமே உனக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆவியாக நீ ஆகாயத்தில் ஏறும் வரை. உயிர்களை உண்டாக்கும் உன்னத பொருளாகவே உன்னை பாடிக்கொண்டிருந்தேன், மூழ்கி செத்தவர்களை நீ முதுகில் சுமந்து காட்டும் வரை. தண்ணீரே தண்ணீரே, புற அழுக்கை மட்டுமே உன்னால் போக்க முடியும் என்றிருந்தேன். புற அழுக்கை மட்டுமே உன்னால் போக்க முடியும் என்றிருந்தேன். என் சோக அழுக்கை நீ கண்ணீராக வந்து சுத்தம் செய்யும் வரை.
ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அருமையான கவிதை ஐயா. உங்கள் நேரத்தையும் பொருட்படுத்தாது எம்முடன் நீண்ட நேரம் உரையாடியதற்காக உங்களுக்கு நன்றி. விருது பெற்றதற்காக உங்களுக்கு உளமார்ந்த வாழ்த்துக்கள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.